اللهم ربنا لك الحمد حمدا كثيرا طاهرا طيبا مباركا فيه كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك ومجدك. سبحانك لا نحصي ثناء عليك، أنت كما أثنيت على نفسك. وصلوات ربي وسلامه على حبيب القلوب وطبيبها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها، سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وصحبه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، பேரருளாளன் பெரும் கிருபையாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து துதிக்கின்றேன். அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன், தூய்மையானவன், வணக்கத்துக்கு பாத்திரமானவன். அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அவனின் திருத்தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தவர்கள், தோழர்கள், அவர்களின் வழியை தொடர்பவர்கள், அவர்களது வழிக்காக உழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் ஸலாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவை அஞ்சி வாழும்படி ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் உபதேசம் செய்கிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய இந்த அழகான மாளிகையில் அவளின் ஒரு இபாதத்திலே எம்மை ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களது சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1436 ஆண்டின் முதல் மாதத்தின் முதற் பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஹிஜ்ரி 1435 ஆண்டு ஒரு வார்டு ஒரு வருடம் நேற்று போல் இருக்கிறது, அது துவங்கியது. ஆனால் அசுர வேகத்தில் அது நம்மை விட்டும் கழிந்து போயிருக்கிறது. ஒரு ஆண்டு இவ்வளவு வேகமாக சென்றிருக்கிறது என்று நினைக்கும் போது மலைத்து போகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதுபோல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்கள், ஆண்டுகள், வாரங்கள், நாள்களை பற்றி எல்லாம் தெளிவாக சொல்லியுள்ளார்கள். இவ்வளவு வேகமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதி கழிந்து போயிருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஒரு வருடம் என்பது வெறும் 1435 ஆண்டு முடிந்து போய்விட்டது என்பது பற்றி நாம் சிந்திக்கிற அதே வேளை, நமது வாழ்க்கையிலிருந்து ஒரு ஆண்டு முடிந்து போயிருக்கிறது, நமது ஆயுளிலிருந்து ஒரு பெரும் பகுதி கழிந்து போயிருக்கிறது என்று அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆயுள் மிக குறுகிய காலம். ஹயாத்துக்கு அம்சாசும் துஅத்து ஃபகுல்லமா மவா நஃபஸும் மின் தன் தகஸ்த பிஹி ஜுஸ்ஆ என்று ஒரு கவிஞர் சொல்வது போல், மனிதா, உனது காலம் அல்லது உனது வாழ்க்கை எண்ணிவிடப்படக்கூடிய சில மூச்சுக்கள் தான். உமது வாழ்க்கை எண்ணிவிடப்படக்கூடிய சில மூச்சுக்கள், நீ உள்ளிழுத்து வெளித்தள்ளுகிற மூச்சுக்களை எண்ண வேண்டும் என்றால் எண்ணி முடித்து விடலாம். உம்மிலிருந்து ஒரு மூச்சு போன போதெல்லாம் உமது ஆயுளிலிருந்து, உம்மிடமிருந்து ஒரு பகுதி குறைந்து போய்விட்டது. உம்மிடமிருந்து ஒரு மூச்சு போன போதெல்லாம் உம்மிலிருந்து, உமது ஆயுளிலிருந்து ஒரு பகுதி போய்விட்டது, குறைந்து போய்விட்டது என்று நமக்கு ஒரு கவிஞர் சொல்வது போல, ஒரு மூச்சல்ல, இரு மூச்சுகள் அல்ல, பல மூச்சுகள், பல லட்சக்கணக்கான, பல கோடிக்கணக்கான மூச்சுக்களை இந்த கழிந்து போன ஆண்டிலே நாம் வெளித்தள்ளி இருக்கிறோம். நமது ஆயுளில் இருந்து பெரும் பகுதி ஒன்று நம்மை விட்டு போயிருக்கிறது. பேரறிஞர் பெரும் மனிதர் அல் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்மை பார்த்து சொன்னார்கள், இப்னு ஆதம், மனிதனே, இன்னமா அந்த ஐயாம், நீ சில நாட்கள் தாம், நீ சில நாட்கள் தாம், குல்லமா ஸஹப யௌமுன், ஒரு நாள் போன போதெல்லாம், ஸஹப பஅது, உன்னிலிருந்து ஒரு பகுதி போய்விட்டது, ஒரு நாள் கழிந்து விட்டதா, ஓர் இரவும் ஒரு பகலும் முழுமையாக போய்விட்டதா, நமது ஆயுளிலிருந்து ஒரு பகுதி போய்விட்டது, நம்முடைய முழு மொத்த வாழ்க்கையும் சில நாட்கள் தான் என்று சொல்லித் தருகிறார்கள் பேரறிஞர் பெரும் மனிதர் அல் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இப்படி ஒரு ஆண்டை நாம் கடத்திவிட்டு இருக்கிறோம், ஒரு ஆண்டை கடத்திவிட்டு இருக்கிறோம். இந்த காலத்தை, இந்த ஆயுளை, உலக வாழ்க்கையை நிர்ணயிப்பது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. காலத்தை நிர்ணயிப்பதும் அல்லாஹ்வுடைய கையிலே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆயுளை நிர்ணயிப்பதும் அல்லாஹ்வுடைய கையிலே, ஒவ்வொரு படைப்புக்கும் ஆயுட்காலத்தை நிர்ணயிப்பதும் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. ஏனென்றால் படைத்தவன், உயிர் ஊதியவன், அவன்தான் அந்த உயிருக்குரிய காலத்தையும் தீர்மானிக்கிறான். காலத்தை சிருஷ்டித்தவன் அல்லாஹ், காலத்தின் சொந்தக்காரன் அல்லாஹ், காலத்தை இயக்குபவன் அல்லாஹ், காலத்தை வசப்படுத்தி கொடுத்திருப்பவன் அல்லாஹ். இது நம்முடைய நம்பிக்கை, அகீதா. நான்கு அம்சங்கள் காலத்தை பொறுத்த மட்டிலே, காலத்தை படைத்தவன் அல்லாஹ் நம்ப வேண்டும், காலத்தின் சொந்தக்காரன் அல்லாஹ் நம்ப வேண்டும், காலத்தை இயக்குபவன் அல்லாஹ் நம்ப வேண்டும், காலத்தை வசப்படுத்தி கொடுத்திருப்பவன் அல்லாஹ் நம்ப வேண்டும். இந்த நான்கும் பரிபூர்ணமான நம்பிக்கையாக காலத்தை பற்றி நமக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. நம்முடைய ஈமானின் ஒரு பகுதி, நம்முடைய அகீதாவின் ஒரு பகுதி. வஹுவல்லதி கலக்கல் லைல வன்னஹார், காலத்தின் அடிப்படை எது தெரியுமா? இரவும் பகலும். இரவு பகல் இரண்டு சேர்ந்து ஒரு நாள் ஆகிறது. ஒரு நாள் அது பிறகு ஏழு நாட்களாக ஆகும் போது ஒரு வாரம் ஆகிறது. ஒரு வாரம் அது பிறகு மாதமாக ஆகிறது. ஒரு மாதம் பிறகு வருடமாக ஆகிறது. காலத்தின் துவக்கத்தை அல்லாஹ் இரவு பகல் என்ற நாளில் இருந்து வைத்திருக்கிறான். அதிலும் விசேடமாக குறிப்பாக இரவை கொண்டு நாளை ஆரம்பிக்கிறான். ஒரு இரவில் இருந்து ஒரு பகல் முடிவடைகிற வேளையிலே, ஒரு இரவின் துவக்கம் அடுத்த பகலின் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் ஒரு முழு நாளாக அல்லாஹால் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறான். அதனால்தான் குர்ஆனிலே பெரும்பாலான இடங்களிலே அல்லைலு வன்னஹார் என்றுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இரவு பகல் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பகல் இரவு என்று பயன்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் ஒரு நாளின் ஆரம்பம் பகல் அல்ல, ஒரு நாளின் ஆரம்பம் இரவு என்பதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இரவையும் பகலையும் படைத்ததாக நான் இப்பொழுது ஓதிய வசனத்திலே சொல்லுகிறான். அவன் எத்தகையவன் என்றால் அல்லாஹ் அவன் இரவையும் பகலையும் படைத்தான், காலத்தை அவன் படைத்தான். காலத்தின் சொந்தக்காரன் அவனாக இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸுப்புத்தஹ், நீங்கள் காலத்தை ஏச வேண்டாம், நீங்கள் காலத்தை ஏச வேண்டாம், காலம் கெட்டு போய்விட்டது, காலம் எனக்கு துரோகம் செய்துவிட்டது, காலம் எனக்கு நட்சத்தை ஏற்படுத்திவிட்டது, காலம் எனக்கு இலாபமாக அமையவில்லை என்றெல்லாம் காலத்தை நீங்கள் ஏச வேண்டாம், காலத்தின் நடவடிக்கைகளை நீங்கள் ஏச வேண்டாம். ஏனெனில் அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான், நான் தான் காலம், நான்தான் காலம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பாருங்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், நான்தான் காலம், நான்தான் காலம் என்றால் நான்தான் காலத்தை சிருஷ்டித்தவன், நான்தான் காலத்தின் சொந்தக்காரன், நான்தான் காலத்தை இயக்குபவன், நான் தான் காலத்தை வசப்படுத்தி கொடுத்திருப்பவன் என்ற நான்கு அர்த்தங்களும் தாங்கிய வகையில் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், முழுமொத்தமாக நான் தான் காலமாக இருக்கிறேன். நீங்கள் காலம் சரியில்லை என்று முறைப்பட்டால், கூறினால், இயசினால், திட்டினால், நீங்கள் திட்டுவது காலத்தை அல்ல, நீங்கள் இயேசுவது காலத்தை அல்ல, நீங்கள் பழிப்பது காலத்தை அல்ல, நீங்கள் பழிப்பதும் இயேசுவதும் திட்டுவதும் திட்டுவதும் அதுக்கு சொந்தக்காரனான அல்லாஹ்வையாக அமைந்து விடுகிறது. ஆகவே தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், நீங்கள் காலத்தை ஏற்க வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் காலத்தை ஏற்க வேண்டாம், ஏனென்றால் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நான் தான் காலமாக இருக்கிறேன். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பாருங்கள், அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான், அல் அய்யாமு வல் லயாலி, பகல்களும் இரவுகளும் எனக்குரியவை, பகல்களும் இரவுகளும் எனக்குரியவை. அல்லாஹ் சொல்வதை இந்த இடத்திலே நன்கு நின்று அவதானிப்போம். பகல்களும் இரவுகளும் எனக்குரியவை, அதாவது காலத்தின் சொந்தக்காரன் நானாக இருக்கிறேன், காலத்தின் சொந்தக்காரன் நானாக இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், பிறகு என்ன தெரியுமா சொல்லுகிறான், காலங்கள் பகல்களையும் இரவுகளையும், பகல்களையும் இரவுகளையும் நான் புதுப்பிக்கிறேன், மேலும் பழையவையாக்குகிறேன். இரவுகளையும் பகல்களையும் நான் புதுப்பிக்கிறேன், மேலும் பழையவையாக்குகிறேன். ஒரு இரவை கொண்டு வருகிறேன், அது முற்றிலும் புதிய இரவு, அதற்கு முன் கழிந்து போன ஒரு இரவை நான் கொண்டு வருவதில்லை. இந்த உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து, இல்லை இரவு பகல் என்ற காலம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து நான் இதுவரைக்கும் கொண்டு வந்துள்ள ஒவ்வொரு இரவும் முற்றிலும் புதிய ஒரு இரவு, அதற்கு முன்னுள்ள ஒரு இரவை நான் கொண்டு வரவில்லை. அதே போன்று தான் நான் ஒரு பகலை கொண்டு வருகிறேன், அது புத்தம் புதிய பகல், அதற்கு முன்னுள்ள ஒரு பகலை நான் கொண்டு வருவதில்லை. அன்பு சகோதரர்களே, இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த பகல் இருக்கிறதே, இது முற்றிலும் ஒரு பகல், ஒரு முற்றிலும் புதிய பகல், நேற்றுள்ள பகல் அல்ல, இதற்கு முன் அல்லாஹ் கொண்டு வந்த கோடானு கோடி பகல்களும் அல்ல. எம்மை விட்டும் கழிந்து போன ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவு முற்றிலும் ஒரு புதிய இரவு, அப்படியான ஒரு இரவாக இருந்து கழிந்து போனது. இந்த பகலை அடுத்து இன்னும் சில மனுஷ்யாலங்களில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய இரவு இருக்கிறது இன்ஷா அல்லாஹ், அதுவும் ஒரு முற்றிலும் புதிய ஒரு இரவாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் புதிதாக வந்ததற்கு பிறகு அதனை நான் பழையதாக ஆக்கி விடுகிறேன். சென்று போன இரவு இருக்கிறதே, அது பழைய இரவாக ஆகி போய்விட்டது. நீங்கள் இருக்கக்கூடிய இந்த பகல் இருக்கிறதே, அது முடிந்த பிறகு அது ஒரு பழைய பகலாக நான் ஆக்கி விடுகிறேன். நான் பகல்களையும் இரவுகளையும் புதுப்பிக்கிறேன், பழையவையாக ஆக்குகிறேன். மன்னர்களுக்கு பின் மன்னர்களை நான் கொண்டு வருகிறேன் என்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆட்சியாளர்களுக்கு பிறகு ஆட்சியாளர்களை நான் கொண்டு வருகிறேன் என்கிறான். உலகத்திலே ஆள்பவர்களை தீர்மானிப்பவன் அல்லாஹ். ஆட்சி கதிரைகளிலே எவரை அமர்த்த வேண்டும் என்பது என்னுடைய கையிலே இருக்கிறது. நீங்கள் வேண்டுமென்றால் உங்களுடைய விருப்பப்படி எவரையும் தெரிவு செய்து கொள்வதாக நினைத்துக் கொள்ளலாம். நீங்கள் வாக்களிக்கலாம், நீங்கள் பிரயத்தனங்கள் செய்யலாம். எவரை எப்பொழுது எந்த காலத்தில் எவ்வளவு காலத்திற்கு ஒரு கதிரையிலே பொறுப்பிலே அமர்த்தி வைப்பது என்பதையெல்லாம் என்னுடைய பொறுப்பிலே வைத்திருக்கிறேன். எப்படி பகல்களையும் இரவுகளையும் நான் இயக்கிக் கொண்டிருக்கிறேனோ, அதே போன்று உங்களுக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்களையும் நியமிக்கும் வேலையையும் நான் தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆட்சியாளர்களுக்கு பிறகு ஆட்சியாளர்களை நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே அல்லாஹ் காலம் எனக்குரியது என்று சொல்லி வைத்தான். பிறகு காலத்தை இயக்குவதையும் அல்லாஹ் அந்த ஹதீஸ் குதுசியிலே சொல்வதை படிக்கிறோம். நான் அவற்றை இரவுகளை பகல்களை பழையவையாக ஆக்குகிறேன், புதியவையாக ஆக்குகிறேன் என்று சொல்லுகிறானே, காலத்தை அவன் இணைக்கிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகிறான், இரவையும் பகலையும் அல்லாஹ் மாற்றி மாற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். இரவு போக பகல், பகல் போக இரவு, இரவு போக பகல், பகல் போக இரவு என்று மாறி மாறி வரை செய்வது, இரவையும் பகலையும் மொத்தத்தில் காலத்தை இயக்குவது அல்லாஹ்வுடைய வேலை என்று அல்லாஹ்தாலா சொல்லி தந்தான். பிறகு நான்காவது, அதனை இரவை பகலை காலத்தை நம்முடைய பயன்பாட்டுக்கு வசப்படுத்தி தந்திருப்பதையும் அல்லாஹ்தாலா சொல்லாமல் விட்டுவிடவில்லை. என்ன சொன்னான், வசக்கர் உங்களுக்காக, உங்களின் பயன்பாட்டுக்காக, உங்களுக்காக உங்களின் பயன்பாட்டுக்காக அவன் அல்லாஹ் இரவையும் பகலையும் வசப்படுத்தி தந்திருக்கிறான். வசப்படுத்தி கொடுத்தல் என்றால் என்ன தெரியுமா சகோதரர்களே? ஒருவன் தனக்கு சொந்தமான ஒன்றை அடுத்தவருக்கு அவர் பயன்பெறும் பொருட்டு அவருடைய வசதிக்காக செய்து அவருடைய கையிலே கொடுத்து வைப்பதாகும். அதனுடைய இயக்கம் சொந்தக்காரரிடம் இருக்கும். அதனை கொண்டு பயன்பெறுவதை இன்னும் ஒருவருக்கு அவன் அனுமதித்து வசதியாக ஆக்கி கொடுத்திருப்பது. இந்த உலகம், உலகத்தினுடைய சகல பொருட்களையும் அல்லாஹ் மனிதர்களுக்கு வசதிக்காக வேண்டி, வாழ்வதற்காக வேண்டி வசதியாக ஆக்கி தந்திருப்பதுதான் தஸ்கீர் என்று சொல்லப்படுகிறது. அதாவது வசப்படுத்தி தந்திருத்தல் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் பூமியை, வானத்தை, சூரியனை, சந்திரனை, காட்டை, மேட்டை, நிலத்தை, நீரை, காற்றை, மலையை நமக்கு வசப்படுத்தி தந்திருப்பது போல நாம் பயன்பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் காலத்தையும் நமக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். இரவிலே நாம் ஓய்வெடுத்துக் கொள்வதற்கு நமக்கு இரவை வசப்படுத்தி தந்திருக்கிறான். பகலிலே நாம் ஜீவனோபாயம் தேடிக் கொள்வதற்கு, ஜீவாதாரத்துக்காக வேண்டி நமக்கு பகலை வசப்படுத்தி தந்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இதுதான் காலமாக இருக்கிறது, இதுதான் காலமாக இருக்கிறது. காலத்தின் யதார்த்தம் இதுவாகத்தான் இருக்கிறது. இந்த காலத்தில் தான் நாம் ஒரு வருடத்தை தள்ளி இருக்கிறோம், ஒரு வருடத்தை கடத்தி இருக்கிறோம். ஒரு வருடம் கடந்து போனது என்பது மிக வேகமாக கடந்து போயிருக்கிறது, அசுர வேகத்திலே கடந்து போயிருக்கிறது. அன்பர்களே, பிரியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு பகலும் மிக பெருமதியானவை, விலை மதிக்க முடியாதவை, விலை மதிக்க முடியாதவை. நாமெல்லாம் நம்முடைய இரவு ஒன்றை, நம்முடைய பகல் ஒன்றை எத்தனை ரூபாய்க்கு பெருமதி வைத்திருக்கிறோம், எவ்வளவுக்கு நாம் பெருமதி வைத்திருக்கிறோம் என்று சிந்தனை செய்து பாருங்கள். நம்முடைய வீணாகி போன எத்தனை நாழிகைகள், நமது வீணாகி போன எத்தனை நாள்கள், நம்மிடத்தில் இருந்து எந்த பயனும் இல்லாமல் போன நாட்கள், எந்த பயனும் இல்லாமல் போன வாரங்கள், எந்த பயனும் இல்லாமல் போன மாதங்கள், எந்த பயனும் இல்லாமல் கழிந்து போன வருடங்கள். சகோதரர்களே, உரோஷம் பற்றி நாம் பேசுகின்றோமே, எடுத்ததற்கு எதற்கெல்லாம் உரோஷம் கொள்கிறோமே, உரோஷம் என்று நாம் பேசுகிறோம். நமக்கு உரோஷம் இருக்கிறது. உரோஷம் இல்லாதவனைத்தான் தொன்மையன் என்று நாம் சொல்லுவோம். உரோஷம் வராதவனைத்தான் நம்முடைய நடைமுறை பாசையிலே பொன்மையன் என்று சொல்லுவோம். சகோதரர்களே, பேரறிஞர் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உரோஷம் பற்றி தன்னுடைய அருமையான நூலாகிய மதாரிஜுஸ் ஸாலிகீனிலே பேசுகின்ற வேளையிலே, உரோஷத்தின் ஒரு வகைத்தான் உண்மையான ஒரு முஃமின் வீணாய் போன, தவறி போன நேரத்தை எண்ணி உரோஷப்பட வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். எதற்கெல்லாமோ உரோசப்படுகிறோமே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இரண்டு மனுஷ்யாரங்கள் அல்லது ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் வீணாகி போய்விட்டது, எந்த பயனும் எனக்கு கிடைக்கவில்லை, என்னுடைய ஈமானில் கொஞ்சம் கூட அதிகரிப்பு வரவில்லை, என்னுடைய அமலிலே கொஞ்சம் கூட அதிகரிப்பு வரவில்லை, என்னுடைய குணத்திலே கொஞ்சம் கூட அதிகரிப்பு வரவில்லை, இந்த நேரத்திலே வீணாகி போனது, அல்லது பாவங்கள் செய்து இறைவனுக்கு மாற்றம் செய்து வீணாகி போன ஒரு சொற்ப நேரத்தை சில நாட்களை எண்ணி எப்பொழுதாவது நானோ நீங்களோ உரோஷம் வந்திருக்கிறதா நமக்கு? சகோதரர்களே, இந்த உரோஷத்தை பற்றி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். பேரறிஞர் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, இதா மர்ரபி யௌமுன் வலம் அஸ்தஃபித் ஹுதா வலம் அக்தஸிப் இல்மன் ஃமா லாக மின் உம்ரி என்று ஒரு கவிஞர் சொல்வது போல், என்னிடமிருந்து ஒரு நாள் பிரிந்து செல்கிறது, எனது வாழ்க்கையிலே ஒரு நாள் கழிந்து போகிறது, நான் நேர்வழியை பெறவும் இல்லை, ஒரு அறிவை பெற்றுக் கொள்ளவும் இல்லை. ஒரு நாள் சென்றிருக்கிறது, அந்த நாளிலே நான் நேர்வழியை பெற்றுக் கொள்ளவும் இல்லை, எனது வாழ்க்கையிலே நான் ஒரு அறிவைத்தானும் படித்துக் கொள்ளவும் இல்லை, அது எனது ஆயுளில் உள்ளது அல்ல என்று சொல்லி வைத்தார். ஒரு பயனற்ற நாள், எனது ஆயுள் முழுமையாக பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ஒரு நாள் எனது ஆயுளிலே பயனற்ற முறையிலே போய்விட்டதென்றால், என்னை பொறுத்த மட்டிலே நான் எனது ஆயுளில் உள்ள ஒரு நாளாக நான் அதனை கணக்கெடுப்பதில்லை என்று அந்த அறிஞர், அந்த கவிஞர் சொல்லி வைத்திருக்கிறார். அன்பர்களே, பிரியமானவர்களே, நாம் இதனையெல்லாம் கவனத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய நேரம், காலம் மிக பெருமதி மிக்கவை. நம்முடைய நேரம், காலம் மிக பெருமதி மிக்கவை. அது தவறி போனால் திரும்பி ஈடு செய்ய முடியாதவை. எப்படி அல்லாஹ் சொல்லி வைத்தானோ, நான் காலங்களை, நான் பகல்களை, இரவுகளை புதியவையாக கொண்டு வருகிறேன், பழமையாக பழையவையாக ஆக்கிவிடுகிறேன். போனது போனதுதான், கழிந்து போனது போனதுதான். ஹிஜ்ரி 1435 ஆண்டு ஓர் வருடம், அது போனது போனதுதான். திரும்பி அது நமது வாழ்க்கையிலே கிடைக்கப் போவதில்லை, திரும்பி நமக்கு அது வரப்போவதில்லை. அது கழிந்து போன ஒன்று. நாம் அதனை, அது ஒரு வருடம் அல்ல, அதில் ஒரு நொடி பொழுதையும் நாம் நமக்கு மீட்டி எடுத்துக் கொள்ள முடியாது. அது கம்பன்சேஷன், அதாவது அதுக்கு ஒரு, அதுக்கு ஒரு ஈடு செய்ய முடியாது, ஈடு கொடுக்க முடியாது. அன்பர்களே, பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய காலத்தின் பெருமதியாக இருக்கிறது. நம்முடைய ஆயுளின் மூலதனம் என்ன சகோதரர்களே? நம்முடைய ஆயுளின் மூலதனம் என்ன சகோதரர்களே? நமக்கெல்லாம் மூலதனம் தேவைப்படுகிறது. ஒரு வியாபாரத்தை செய்வதற்கு மூலதனம் தேவை, எந்த ஒரு தொழிலில் ஈடுபடுவதாக இருந்தாலும் மூலதனம் தேவை. படித்து விட்டோம், உத்தியோகம் செய்வதற்கு நாம் எத்தனிக்கக்கூடிய நேரத்திலும் நமக்கு ஒரு சிறிய அளவாவது மூலதனம் தேவை என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான மூலதனம் என்ன தெரியுமா? நம்முடைய நேரமாக இருக்கிறது, நம்முடைய நேரமாக இருக்கிறது. இடத்திலே லட்சக்கணக்கான ரூபாய்கள் நான் முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் முதலீடு செய்யலாம், என்னுடைய நேரத்தை கொண்டு போய் அந்த முதலீட்டின் ஈடுபடுத்துவதற்கு நான் தயாரில்லை, என்னுடைய நேரம் அதற்கு ஈடு கொடுப்பதாக இல்லை, என்னுடைய நேரத்தை நான் செலவழிப்பதற்கு எனக்கு அவகாசம் இல்லை என்று சொன்னால், என்னுடைய மூலதனமாக நான் வைத்திருக்கக்கூடிய இலட்சம் இலட்சக்கணக்கான ரூபாய்களினால் எதுவும் எந்த பயனும் இல்லை. என்னுடைய இலட்சக்கணக்கான ரூபாய்களை ஒன்றிலே ஈடுபடுத்துவதற்கு நான் அதற்கு முன் என்னுடைய நேரம் என்ற மூலதனத்தை யோசிக்க வேண்டி இருக்கிறது. அதனால் தான் அறிஞர்கள் சொன்னார்கள், உண்மையான மூலதனம், the real capital, உண்மையான மூலதனம் அது உன்னுடைய ஆயுள் நேரமாக இருக்கிறது என்று நமக்கு சொல்லி வைத்தார்கள். அன்பர்களே, பிரியமானவர்களே, அல்வக்து கஸ்ஸைஃப் இல்லம் தக்தஹு கதாக், நேரம் அது வாளை போன்றது. பெரும் மனிதர்கள் நமக்கு சொல்லி தந்த ஒரு புத்திமதி, அல்வக்து கஸ்ஸைஃப், நேரம் இருக்கிறதே அது வாளை போன்றது, நீர் அதனை வெட்டாவிட்டால் அது உன்னை விட்டுவிடும் என்று சொல்லி வைத்தார்கள். நேரம் அது வாளை போன்றது, நீர் அதனை நல்ல ஒன்றுக்கு வெட்டுவதற்கு பயன்படுத்தி அதனை கொண்டு பயன்பெற்றுக் கொண்டால் சரிதான், இல்லை என்றால் அது உன்னை வெட்டிவிடும். உன்னை தேவையில்லாத அல்லாஹ்வுக்கு மாற்றமான வீணான வேலைகளிலே அது உன்னை ஈடுபடுத்திவிடும். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெரிய அறிஞர்கள் சொல்லி வைத்தார்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இரவும் பகலும் உம்பிலே வேலை செய்வதற்கு விடக்கூடாது. நீர் இரவையும் பகலையும் வேலை செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இரவும் பகலும் உம்முடைய நேரத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. நீர் இரவிலும் பகலிலும் உள்ள நேரத்தை தீர்மானிப்பவராக ஆக வேண்டும். நேரத்துக்கு ஒரு வேலை, வேலைக்கு ஒரு நேரம் என்ற வகைக்கு நாம் நம்மை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நமது நேரத்தை நம்முடைய மனவீச்சை திருடிவிடுவதற்கு அனுமதிக்க கூடாது. நம்முடைய நேரத்தை நம்முடைய மன ஆசை திருடி விடுவதற்கு அனுமதிக்க கூடாது. நான் சொல்லும் பிரகாரம் என்னுடைய நேரம் எனக்கு கட்டப்பட வேண்டும், நான் சொல்லும் பிரகாரம் என்னுடைய இரவு எனக்கு கட்டப்பட வேண்டும், நான் சொல்லுகிற பிரகாரம் என்னுடைய பகல் எனக்கு கட்டப்பட வேண்டும், நான் சொல்லுகிற பிரகாரம் என்னுடைய நாள் இருக்க வேண்டும், என்னுடைய வாரம் இருக்க வேண்டும், எனது மாதம் இருக்க வேண்டும், எனது வருடம் இருக்க வேண்டும். இந்த திரசங்கற்பத்துக்கு வரும் சகோதரர்களே, நம்முடைய மனோ இச்சை பிரகாரம் நம்முடைய நேரங்களும் காலங்களும் வீணடிக்கப்படக்கூடிய நிலை அதிகமாக இருக்கிறது. என்பதனால் தான் இந்த ஒரு புத்தாண்டின் ஆரம்பத்திலே சிந்தனைக்கு விருந்தாக எனக்கு முதலில், இரண்டாவதாக உங்களுக்கு விடுவதற்கு முயற்சிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, ஒரு புத்தாண்டிலே நுழைந்திருக்கிறோம். நடந்து போன ஆண்டு நான் ஏற்கனவே சொன்னது போன்று மீட்டி எடுத்துக் கொள்ள முடியாத ஒரு ஆண்டு. கழிந்து போன ஆண்டிலே நாம் எப்படி இருந்தோம் என்பதை பற்றி படிப்பது, நினைத்து பார்ப்பது, மீள் பரிசீலனை செய்வது, இறை மீட்டல் செய்வது கடமை, முக்கியம். ஆனால் புகுந்திருக்கக்கூடிய ஆண்டிலே நாம் எப்படி இருக்கப் போகிறோம், எப்படி அதனை கழிக்கப் போகிறோம் என்பதை பற்றி பரிசீலனை செய்வது அதனை காட்டிலும் முக்கியமாக இருக்கிறது. கடந்த காலத்தை வைத்துத்தான் எதிர்காலம், சந்தேகமில்லை. ஆனால் நடந்து போனதை எண்ணி எண்ணி கவலைப்பட்டு ஒரு புதிய ஆண்டை கழித்துக் கொண்டிருக்க முடியாது. ஒரு ஆண்டிலே எத்தனையோ நடந்து போய்விட்டன, எத்தனையோ சுகங்கள், எத்தனையோ நோய்கள், எத்தனையோ இன்பங்கள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ
சந்தோஷங்கள், எத்தனையோ துக்கங்கள், எத்தனையோ இலாபங்கள், எத்தனையோ நட்டங்கள். இப்படித்தான் ஒரு ஆண்டை நாம் கடத்தி இருக்கிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவம் சகோதரர்களே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவம் சகோதரர்களே. என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, என்னுடைய பள்ளி வாழ்க்கையிலே, என்னுடைய பாடசாலை வாழ்க்கையிலே, என்னுடைய தொழில் வாழ்க்கையிலே, என்னுடைய அலுவலக வாழ்க்கையிலே, என்னுடைய ஓய்வு வாழ்க்கையிலே, எல்லாமே ஒரு ஆண்டுக்குள் எத்தனை எத்தனையோ சந்தித்திருக்கிறோமே, அவை அத்தனையும் அனுபவங்களாக இருந்து விட்டு போகட்டும். அனுபவங்களில் இருந்து பாடங்கள் படிப்போம், தவறுகளில் இருந்து பாடங்கள் படிப்போம், தவறுகளில் இருந்து பாடங்கள் படிப்போம். செய்த நன்மைகளை இன்னும் இன்னும் அதிகமாக செய்து கொள்வதற்கு முடிவு செய்வோம். நடைபெற்ற தீமைகளை இனிமேல் அவற்றின் பக்கம் திரும்பி பார்த்து விடாமல் இருப்பதற்கு நாம் முடிவு செய்து கொள்வோம். மனிதனின் வகையிலே தப்புத்தவர்கள் செய்திருக்கிறோம், அவற்றின் பக்கம் திரும்பி போகாமல் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்வோம். அது நாம் எடுத்துக்கொள்கிற முடிவாக இருக்கட்டும். செய்த நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதற்கு முடிவு செய்து கொள்வோம், நாம் எடுத்துக்கொள்கிற இன்னுமொரு முடிவாக இருக்கட்டும். 3 மாதங்களுக்கு ஒரு முறை குர்ஆன் ஓதி முடித்தேன். சென்ற ஆண்டிலே எனது பழக்கம் அப்படித்தான், 1 வருடத்துக்குள் 4 தடவை குர்ஆன் ஓதி முடித்தேன். இந்த ஆண்டு 2 மாதங்களுக்கு 1 தடவை குர்ஆன் ஓதி முடிப்பேன், 2 மாதங்களுக்கு 1 தடவை குர்ஆன் ஓதி முடிப்பேன். சென்ற ஆண்டிலே நான் புஹா தொழுவது கிடையாது, இந்த ஆண்டிலே நான் புஹா தொழுவேன். சென்ற ஆண்டிலே நான் சுபுஹ் தொழுகையை மஸ்ஜிதிலே உரிய நேரத்திலே ஜமாத்தோடு தொழுவது கிடையாது, இந்த ஆண்டிலே நான் சுபுஹ் தொழுகையை மஸ்ஜிதிலே ஜமாத்தோடு தொழுவேன். சென்ற ஆண்டிலே என்னிடத்திலே இன்ன இன்ன நல்ல பழக்கங்கள் இருந்தன, சதக்கா கொடுத்தேன், அடுத்தவருக்கு உதவினேன், அடுத்தவரை பார்த்து சிரித்தேன், அடுத்தவருக்கு சலாம் சொன்னேன். இவையெல்லாம் என்னிடத்திலே இந்த ஆண்டிலே இன்னும் கூட வேண்டும் என்று முடிவு செய்து கொள்வோம். சில தவறுகள் செய்து விட்டேன், 1 பொய் 2 பொய் சொல்லிவிட்டேன், 1 புறம் பேசிவிட்டேன். இது இதற்கு பிறகு எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடாது என்று முடிவு செய்து கொள்வோம். நல்லவை தொடருவதற்கும் அதிகம் அதிகமாக எண்ணிக்கையோடு தீயவை அறவே நம்மை தீண்டாமல் இருப்பதற்கும் நாம் முடிவு செய்து கொள்வோம். இது நாம் ஹிஜ்ரி 1436 ஆரம்பத்தில் இருந்து கொண்டு எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கட்டும். இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது, சிறப்பான ஒரு மாதம், சிறப்பான ஒரு மாதம். 12 மாதங்களில் அல்லாஹ் சொன்னான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், புனிதமான 4 அந்த 12 இருக்கிறது என்று சொன்னான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4ஐயும் விளக்கப்படுத்தினார்கள். தலாசுன் முதவாலியாத்துன், தொடர்ந்து வரக்கூடிய 3, ஜுல்காதத்தி வ ஜுல்ஹிஜ்ஜத்தி வல் முஹர்ரம், ஜுல்காதஹ் ஜுல்ஹிஜ்ஜா அல் முஹர்ரம், இந்த 3 மாதங்களும், அடுத்ததாக வ ரஜப் முபர் அல்லதி பைன ஜுமாதா வ ஷஅபான், ஷஅபான் மாதத்துக்கும் ஜுமாதல் ஆஹிரா மாதத்துக்கும் ஷாபான் மாதத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய முபர் கோத்திரம் சரியாக அழைக்கக்கூடிய ரஜப மாதம் மாத்திரம் என்றும் சொல்லி வைத்தார்கள். அன்பர்களே, பிரியமானவர்களே, தோழர்களே, இப்படியான 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய புனிதமான மாதங்களுள் 3வது மாதமான அல் முஹர்ரம் மாதத்திலே இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் நோன்பு வைப்பதை பற்றி பேசியிருக்கிறார்கள். அஃபலு ஸியாமி பஅத ரமலான், ரமலான் மாதத்தின் பிறகு, ரமலான் மாதத்துக்கு பிறகு நோன்பில் மிகச்சிறந்த நோன்பு எது தெரியுமா? ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரமாகிய அல்லாஹுடைய மாதத்தில் வைக்கப்படக்கூடிய நோன்பு என்றார்கள். இது அல்லாஹுடைய மாதம் என்று நமக்கு உறுதி தந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மட்டுமல்ல, ரமலான் மாதம் நீங்கள் கட்டாயம் நோன்பு வைக்க வேண்டும். ஏனைய 11 மாதங்களில் நீங்க வைக்க வேண்டிய நோன்புகளில் எல்லாம் மிகச்சிறந்த ஒரு நோன்பு வைக்கக்கூடிய காலம் தான் நீங்கள் முஹர்ரம் மாதத்தில் நோன்பு அனுஷ்டிப்பது என்று சொல்லித் தந்தார்கள். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, அதிலும் குறிப்பாக 9வது 10வது நாட்களிலே நோன்பு வைப்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10வது நாளிலே தொடர்ந்து நோன்பு வைப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆஷூரா நோன்பு என்று சொல்லுவோம், ஆஷூரா நோன்பு மக்காவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து பிடித்து வந்த நோன்பு. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்வதை பாருங்கள், மக்காவிலே அவர்கள் உள்ள நிலையை சொல்லுகிறார்கள், ஹிஜ்ரத்துக்கு முன்னுள்ள நிலையை சொல்லுகிறார்கள், மட்டுமல்ல இஸ்லாத்துக்கு முன்னுள்ள நிலையை சொல்லுகிறார்கள். குறைசிகள் மக்காவிலே நோன்பு வைத்திருந்ததை சொல்லுகிறார்கள். குறைசுகள் ஆசூரா நோன்பு முஹர்ரம் மாதத்தின் 10வது தினம் நோன்பை அனுஷ்டிப்பவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த நோன்பை நோற்பவர்களாக இருந்தார்கள். மதீனாவுக்கு வந்த பிறகு அந்த நோன்பை தானும் நோற்றார்கள், அடுத்தவர்களுக்கும் நோன்பை அந்த நோன்பை வைக்கும்படி கட்டாயப்படுத்தினார்கள். எப்பொழுது ரமபான் வந்து அது நோன்பு கடமையாக ஆகி போனதோ அதற்கு பிறகு முஹர்ரம் 10வது நாள் ஆஷூரா தினத்து நோன்பை சுன்னத்தாக ஆக்கி விட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமபான் மாதம் நோன்பு ஃபர்தாக ஆக்கப்படுவதற்கு முன் இஸ்லாத்திலே ஒரு கடமை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வந்த ஒரு நோன்புதான் முஹர்ரம் மாதத்தின் 10வது நோன்பாக இருக்கிறது. அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு முன்னுள்ள ஆண்டிலே சொன்னார்கள், லஇம் பகீது இலா காபிலின் லஅஸூமன் தாஃபி, அடுத்த வருடம் வரை நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளும் நோன்பு வைப்பேன் என்றார்கள். ஏனென்றால் யூதர்கள் மதீனாவிலே இந்த 10வது நாள் நோன்பு நோட்டு வந்தார்கள். அவர்களிடம் காரணம் கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், இது ஒரு நல்ல நாள், யௌமு ஸாலிஹ். அல்லாஹ் மூசாவை, மூசாவுடைய கூட்டமாகிய இஸ்ரவேலர்களை அவர்களின் எதிரிகளில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்த நாள். எனவே மூசாவில் நோன்பு வைத்தார், நாம் நோன்பு வைக்கிறோம் என்ற வகையிலே பதில் சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூதர்களாகிய உங்களை விட நான் மூசாவுக்கு மிகவும் அருகதையானவர் என்று சொல்லி வைத்தார்கள். எனவே அந்த வகையிலே நோன்பு திறந்து வைத்திருக்கிறார்கள். 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு நோற்பது மிக முக்கியமான சுன்னத்தாக இருக்கிறது. வரக்கூடிய திங்களும் வரக்கூடிய செவ்வாயும் 9வது 10வது நாட்கள் முறையே வருகின்றன. ஆகவே இந்த மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய திங்களும் செவ்வாயும் நாம் நோன்பு வைப்பதற்கு முடிவு செய்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, ஒரு வருடம் கலந்து போய்விட்டது என்பதை நினைவுபடுத்திக் கொண்டோம். இன்னும் ஒரு ஆண்டிலே நுழைந்திருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டோம். நமது வாழ்க்கையிலே ஒரு பெரும் பகுதி கலந்து போயுள்ளது என்பதையும் நினைவுபடுத்திக் கொண்டோம். அல்லாஹு தாலாவிடத்திலே இருந்த அழைப்பு வரக்கூடிய நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் கழிந்து போன ஆண்டுகளுக்கு, நாம் தவறிப்போன சந்தர்ப்பங்களுக்கு அல்லாஹு தாலாவிடத்திலே நாம் எந்த விதமான காரணமும் சொல்லி தப்ப முடியாது என்பதையும் நினைவு கொள்வோம். ஒவ்வொருவருடைய வயதும் முதிர்ந்து போயிருக்கிறது. சிறுவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் என்றால் பெரியவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். 14, 15, 16 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் எல்லாம் பெரியவர்களாக ஆகி போய்விட்டோம். நமக்கு என்று நன்மை தீமை இருக்கிறது, எழுதப்படுகிறது, விசாரணை ஒன்று இருக்கிறது. ஆகவே நாம் எல்லாம் அல்லாஹ்வை நன்கு பயந்து கொள்ள வேண்டும். மறுமை நாளிலே நரகவாசிகளை பார்த்து அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து மலக்குகள் பேசுவார்கள், அவலம் அம்மிர்த்தும்மா எதக்கர் உபீஹிமன் தகக்கர். நல்லுணர்ச்சி பெறுபவன், நல்லுணர்ச்சி பெறக்கூடிய அளவு காலம் உங்களை நாம் ஆயுட்காலம் கொடுத்து வைக்கவில்லையா என்று மலக்குகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள். நல்லுணர்ச்சி பெறுபவன், நல்லுணர்ச்சி பெறக்கூடிய அளவு காலம் நாம் உங்களுக்கு ஆயுட்காலம் கொடுத்து உங்களை உலகத்திலே வாழ வைக்கவில்லையா என்று நரகவாதிகளை பார்த்து மலக்குகள் கேட்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி வைத்தான். ஆகவே அந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுவிடக் கூடாது. நமது ஆயுட்காலத்தை வைத்துத்தான் நரகத்திலும் கேட்கப்படுகிறது. சகோதரர்களே, கொடுக்கப்பட்ட ஆயுள் 20, 30, 40, 50 ஆண்டுகளாக இருக்கலாம், 70, 80 ஆண்டுகளாக இருக்கலாம். எவ்வளவு காலம் கொடுக்கப்பட்டது என்பது முக்கியமல்ல, கொடுக்கப்பட்ட காலத்தை எப்படி நீ கழித்து விட்டு வந்தாய் என்பதுதான் அங்கே முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அதிலும் சகோதரர்களே, 40, 50, 60 தாண்டி விட்டோம், முடி பழுத்து போயிருக்கிறது. இன்னும் நமக்கு இந்த மௌத்தின் சிந்தனை வரவில்லை என்றால், இன்னும் நமக்கு நேரங்களை பாதுகாப்பதற்கு நினைவு வரவில்லை என்றால், நம்மை விட அபாக்கியவான்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், எச்சரிக்கை செய்பவர் உங்களுக்கு வந்து விட்டார், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் உங்களுக்கு வந்து விட்டார். இதற்கு பலரும் பலவிதமான விளக்கங்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்களுடைய தெளிவான விளக்கம் என்ன தெரியுமா? நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் உங்களுக்கு வந்து விட்டார். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் யார் தெரியுமா? அஷ்ஷைபு, நரை என்று சொல்லி வைத்தார்கள். நரை, என்னுடைய தலைமுடி படுத்திருக்கிறது, என்னுடைய தாடி உரோமம் நரைத்திருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் உங்களுக்கு வந்து விட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் யாரு தெரியுமா? உங்களுடைய உரோமங்களில் இருக்கக்கூடிய நரை என்று சொல்லி வைத்தார்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா. விளக்கமாக, என்னுடைய உரோமம் பழுத்து இருக்கிறது, இங்கு பல பேருடைய உரோமம் பழுத்து இருக்கிறது, இன்னும் நாம் திருந்தவில்லை, இன்னும் நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பவில்லை, இன்னும் நமது நேரங்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், சகோதரர்களே, நாமெல்லாம் பெரும் அசாக்கியவான்கள், நாமெல்லாம் பெரும் துப்பாக்கியவான்கள், உயரப்பாட்டும் இருந்து கொண்டிருக்கிறோம். நமது நரை நமக்கு மோத்தி நினைவு ஊட்ட வேண்டும். நம்முடைய உறவினர்கள் குடும்பத்தவர்கள் மரணித்துக் கொண்டிருப்பது நமக்கு நேரத்தை பாதுகாப்பதற்கும் மோத்தியை நினைப்பதற்கும் நினைவு ஊட்ட வேண்டும். சகோதரர்களை, நமது வீட்டுக்குள் ஜனாசாக்கள் எடுக்கப்படுவது நமக்கு மோத்தை ஞாபகம் ஊட்ட வேண்டும். நம்முடைய நேரம் வீணாக்கப்படுவதை நினைவூட்ட வேண்டும். சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 60 வயதை பற்றி பேசியிருக்கிறார்கள். நம் இலை எத்தனையோ பேர் 60 வயதை தாண்டி இருக்கிறோம். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அஜரல்லாஹு இலம்ரின் அக்ர அஜலஹு ஹத்தா பல்லகஹு 60 சனா. அல்லாஹ் எந்த மனிதனை அவனின் 60களை அவன் தொட செய்யும் வரை அவரின் ஆயுளை நீட்டி கொடுத்திருக்கிறானோ. 60 வயதுக்கு போனவர்கள் குறிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள், எல்லோருக்கும் தான். 60 தாண்டி விருத்தாப்பிய பருவத்தில் இருப்பவர்கள் விருப்பத்தோடு இந்த ஹதீஸை படியுங்கள். என்ன சொல்லுகிறார்கள்? 60 வயது வரை, அதனை அடையும் வரை எந்த மனிதனின் ஆயுளை அல்லாஹ் நீடித்து வைத்திருக்கிறானோ, அவனின் எக்ஸ்கியூஸை, அவனின் காரணத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டான் என்றார்கள். 60 வயது வரை உலகத்திலே வாழ்ந்துவிட்டு என்னிடத்திலே வந்து அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நான் அனுபவித்தேன், இப்படி நல்லவர் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நான் கைநழுவவிட்டேன், இப்படி ஒரு தவறை செய்துவிட்டு வந்திருக்கிறேன், அவகாசம் தா என்று கேட்டதுக்கு அல்லாஹ் அவகாசம் கொடுக்க மாட்டான். அதுதான் சொல்லுகிறார்கள், 60 வயது வரை ஒரு மனிதனை அல்லாஹ் வாழ்க்கையிலே நீடித்து வைத்ததற்கு பிறகு அவன் சொல்லுகிற காரணத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு விட்டான் என்று சொல்லுகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே சகோதரர்களே, 60 வந்திருக்கிறோம், 70 வந்திருக்கிறோம், எத்தனையோ இரவுகளையும் பகல்களையும் கண்டுவிட்டோம், எத்தனையோ ஆண்டுகளை, எத்தனையோ முஹர்ரம்களை சந்தித்து விட்டோம். நாமெல்லாம் ஒரு தரம் சிந்திப்போம், நமக்கு ஒரு மூச்சு இருக்கிறது, இந்த மூச்சுடைய கட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம், நமது நரை நமக்கு இந்த நேரமும் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த பயான்கள் தேவையில்லை, இந்த உபதேசங்கள் தேவையில்லை. எல்லாவற்றையும் விட பெரிய ஒரு உபதேசி என்னுடைய ஒவ்வொரு உரோமத்திலும் நரையோடு இருந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நரை முடியும் எனக்கு ஒரு உபதேசியாக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த நரை முடியை பார்த்து எனக்கு மூச்சு அன்பித்திருக்கிறது, எந்த நேரத்திலும் நான் பயணப்படலாம் என்று முடி நரைத்திருப்பவர்களுக்காவது தன்னுடைய இந்த நிலையிலே மரணத்தை பற்றிய சிந்தனை வர வேண்டும். சகோதரர்களே, ஆகவே தான் தளிந்து போன ஆண்டு எப்படியும் தளிந்து போயிருப்போம் இருக்கட்டும், ஆனால் வரக்கூடிய எஞ்சிருக்கக்கூடிய ஆண்டுகளை, அந்த தளிந்து போன ஆண்டுகளை சிந்தித்து படிப்பினை பெற்று நல்ல ஒரு காலத்துக்கு அத்திவாரமிடக்கூடிய வகையிலே நாம் சில நல்ல முடிவுகளை எடுத்துக் கொள்வோம், நல்ல பண்புள்ளவர்களாக மாறுவோம், நல்ல அமல்கள் செய்பவர்களாக மாறுவோம், நல்ல எண்ணங்கள் உள்ளவர்களாக மாறுவோம், நல்ல சிந்தனைகள் உள்ளவர்களாக மாறுவோம். இன்னும் 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 நாம் பின்னடைவை நோக்கி, இன்னும் 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 பாக்கடையை நோக்கி நகர்பவர்களாக இருக்காமல் உயர்ந்த எண்ணங்களோடு, உயர்ந்த இலக்கியங்களோடு, உயர்ந்த சிந்தனைகளோடு, உயர்ந்த செயல்களோடு, உயர்ந்த நடத்தைகளோடு, உயர்ந்த பேச்சுகளோடு, உயர்ந்த இபாதத்துகளோடு, உயர்ந்த நல்ல அமல்களோடு, உயர்ந்த பண்பாடுகளோடு நாம் உயர்ந்து உயர்ந்து சென்று கொண்டிருப்போம். அந்த உயர்ச்சியில் தான் நம்முடைய மூச்சு போக வேண்டும் சகோதரர்களே. அந்த உயர்ச்சியில் தான் நாம் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் சகோதரர்களே. இதற்கு நாம் முடிவு செய்து சொல்வோம். இறுதியாக ஒரு ஹதீஸ், சகோதரர்களே, நமது ஆயுள் கூடி 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 நாம் வயோதிபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்போம், நம்மிலே 2 வாலிபமாக ஆகிக்கொண்டே இருக்கும் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய ஆயுள் அது வயோதிபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும், நம்மிலே 2 வாலிபத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் என்கிறார்கள். ஒன்று என்ன தெரியுமா? ஒன்று என்ன தெரியுமா? உலக ஆசை, உலகப்பற்று. மற்றது செல்வ ஆசை, செல்வப்பற்று என்கிறார்கள். நீண்ட காலத்துக்கு வாழ வேண்டும் என்ற, உலகத்திலே நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்ற ஆசை. இரண்டாவது நிறைய நிறைய தேட வேண்டும் என்ற ஆசை. நீண்ட நீண்ட காலம் ஆக வேண்டும் என்ற ஆசையும், நிறைய நிறைய சம்பாதிக்க வேண்டும், தேட வேண்டும், சேகரிக்க வேண்டும், குவிக்க வேண்டும் என்ற ஆசையும், ஒரு மனிதன் எவ்வளவு வயது ஏறி 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 போகிறதோ அந்த அளவுக்கு அவனிடத்தில் இதுவும் ஏறி ஏறி போகுமாம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது, கல்பு ஷைஹ் ஷாப், கல்பு ஷைஹ் ஷாப், வயோதிபனின் இதயம் வாலிபனாக இருக்கிறதாம். நான் சொல்லவில்லை, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வயோதிபனின் இருதயம் வாலிபமாக இருக்கிறதாம். எதில் வாலிபமாக இருக்கிறது? அவர்கள் விளக்கமாக சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? உலக சொத்துக்களை குவிக்க வேண்டும் என்பதிலே வாலிபமாக இருக்கிறது, நீண்ட நாட்கள் இன்னும் இன்னும் வாழ வேண்டும் என்பதிலே அவனுடைய இதயம் வாலிபமாக இருக்கிறது. இந்த இரண்டும் சேர்ந்து வாலிப பருவத்தில் எப்படி எல்லாவற்றிலும் ஆசை இருந்ததோ, அந்த ஆசையோடு, அந்த துடிப்போடு, அந்த உயிர்ப்போடு அவனது இதயம், வயோதிபனின் இதயம் இருந்து கொண்டிருக்குமாம் சகோதரர்களே. மிகவும் அவதானமாக இருப்போம். சொத்துக்கு விட்ட காலம் அது போய்விட்டது, வயோதிப காலத்துக்கு வந்திருக்கிறோம். 50களை 60களை நெருங்கி விட்டோம், 70களில் வந்திருக்கிறோம், 80களில் இருந்திருக்கிறோம். நாம் இதற்கு பிறகு கபரை பற்றி யோசிப்போம், கபரை பற்றி யோசிப்போம். இது சொத்து சேர்க்கிற காலம் அல்ல, சொத்துக்களில் ஆசை வைக்கிற காலம் அல்ல. நிறைய நிறைய சம்பாதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். என்ன சம்பாத்தியம்? மறுமைக்கான சம்பாத்தியத்தை சம்பாதிக்க வேண்டும், அதில் கவனம் செலுத்த வேண்டும். உலகத்திலே இன்னும் இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என்று முடிவு கூறக்கூடாதே. 20, 30, 40 சம்பாதித்தோம், பிள்ளைகளை கட்டி கொடுத்து விட்டோம். நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலே மறுமையை கவனித்துக் கொள்வோம். பிள்ளைகளை கரை சேர்த்து விட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள். நாம் சேர்த்ததை கொண்டு வைத்துக் கொண்டு மறுமைக்காக ஏதும் சம்பாதிப்பதற்காக வேண்டி இந்த சொத்து சுகங்களை ஈடுபடுத்துவதை பற்றி யோசிக்கிறோம் என்றால், நாம் இந்த வயோதிப காலத்திலே நாம் புத்திசாலிகளாக இருக்கிறோம் என்பது அர்த்தமாக இருக்கிறது சகோதரர்களே. ஆகவே இந்த விஷயத்திலே கவனம் செலுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டிலே நம்மை எல்லாம் புதிய மனிதர்களாக சிந்தனைகளால், செயல்களால், எண்ணங்களால், நடத்தைகளால், பண்பாடுகளால், அறிவுகளால் நம்மை எல்லாம் புதிய மனிதர்களாக அல்லாஹத்தாலா ஆக்கி அருள்வானாக. நடந்த ஆண்டிலே ஏற்பட்ட தப்புத்தவர்களை அல்லாஹத்தாலா மன்னித்துக் கொள்வானாக. நடந்த ஆண்டிலே நாம் செய்த நல்ல அமல்களை அல்லாஹத்தாலா ஏற்று அவற்றுக்கான கூலிகளை முழுமையாக நமக்கு தந்து நம்மை கண்ணியப்படுத்தி வைப்பானாக. வரக்கூடிய ஆண்டிலும் மரணம் வரைக்கும் நாம் எப்பொழுதும் மரண சிந்தனையோடு, அல்லாஹுடைய பயத்தோடு, அல்லாஹுவின் பக்கம் போய் சேர வேண்டிய பயணத்திலே நாம் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக இருந்து நம்முடைய எல்லா விடயங்களிலும் அல்லாஹுவை, அல்லாஹுடைய ரசூலை முன்னிறுத்தி வாழ்பவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.